செய்திலிருந்து வாசகம் லூக்கா நற்செய்தி 21வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 20 தொடங்கி 28 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும், நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும், நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வர வேண்டாம், ஏனெனில் அவை பழிவாங்கும் நாள், அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும். அந்நாட்களில் கருவுற்றிருப்போர் பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம், ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும். அவர்கள் கூரான வாளால் வீழ்த்தப்படுவார்கள், எல்லா நாடுகளுக்கும் சிறைப்பிடித்து செல்லப்படுவார்கள். பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும். மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகத்திற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர், ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானுட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவருடைய வார்த்தையை மனம் திறந்து காதுகள் திறந்து உள்ளத்திற்குள் இந்த வார்த்தை செயல்பட நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் இந்த திருப்பலியின் வழியாக எம்பெருமான் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இரண்டு வாசகங்களுமே ஒரு விதத்தில் பயத்தை கொடுப்பது போல நம்மை அச்சுறுத்துவது போல இருக்கலாம். முதலில் பாபிலோன் நகருக்கு எப்பேற்பட்ட ஒரு தீங்கு வரப்போகிறது, அது எப்படியெல்லாம் அழிய போகிறது என்பதை பற்றி சொல்லுகிறார். அதே ஆண்டவர் நற்செய்தியில் வாசிக்கிற பொழுது எருசலேமினுடைய அழிவை பற்றியும் சொல்லுகிறார். பாபிலோன் என்றைக்கோ ஒரு நாள் இருந்தது, அது அழிந்தது, மீண்டுமாக கட்டியெழுப்பப்பட்டது. எருசலேமும் பல அழிவுகளை சந்தித்திருக்கிறது, அது இன்றைக்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. சரி, அப்போ இந்த நாளில் இந்த வாசகத்தை வாசிக்கிற நமக்கு ஆண்டவர் இந்த இரண்டு வாசகங்கள் மூலமாக என்ன செய்தியை தரப்போகிறார் என்பதை நாம் கொஞ்சம் இணைந்து சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, சாலமோனுடைய ஆட்சிக்கு பிறகு ஒருங்கிணைந்த நிலையில் இந்த இஸ்ரேல் இரண்டாக பிரிகிறது. வடக்கு பகுதி இஸ்ரேலாகவும் தெற்கு பகுதியானது யூதாவாகவும் பிரிகிறது. இரண்டுக்கும் வெவ்வேறு அரசாக அது மாறி போகிறது. காலம் கடந்து செல்கிற பொழுது வடக்கில் இருக்கிற அந்த இஸ்ரேலானது அசிரியர்களால் படையெடுக்கப்பட்டு அது முழுவதுமாக அடிமையாக்கப்படுகிறது, மக்கள் நாடு கடத்தப்படுகிறார்கள். அதே போல தெற்கு பகுதியாக இருந்த யூதாவும் பாபிலோனியர்களால் அடிமைப்படுத்தப்படுகிறது. இந்த அடிமை காலம் பல நெடுங்காலமாய் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அடிமை நிலையில் இருக்கிற அந்த மக்களுடைய கூக்குரலை கேட்டு ஆண்டவர் இறங்கி வருகிறார். பாரசீக மன்னன் சைரஸுடைய துணையால், அவருடைய தூண்டுதலால், அவருடைய முன்னிலையில் இந்த மக்கள் மீட்கப்படுகிறார்கள். இப்போது மீட்கப்பட்ட இந்த மக்கள் பாபிலோனால் பலமுறை அடிமைப்படுத்தப்பட்ட அந்த சூழ்நிலையில ஆண்டவர்களை மீட்டு கொண்டு வருகிறார். அடிமைப்படுத்திய மக்களை ஆண்டவர் பழிவாங்குகிற விதமாக அல்லது அவர்களுக்கு நல்லதொரு பாடத்தை புகட்டும் விதமாக அவர்களுக்கு பாபிலோனியருடைய அழிவை பற்றி சொல்லப்படுகிறது. மீட்கப்பட்ட மக்கள் பல்வேறு இறைவாக்கினர்கள் மூலமாக, ஞான அரசர்கள் மூலமாக வழிநடத்தப்பட்டு வந்த பிறகு இந்த இஸ்ரேல் மக்கள், குறிப்பாக இந்த எருசலேம் வாழ்கிற மக்கள் மீண்டுமாய் தன்னுடைய ஆண்டவரை கண்டுகொள்ளவில்லை. அவரை உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு சூழல், உலகார்ந்த காரியங்கள் கொண்டிருக்கிற பற்று, இதனால் கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிந்து போகிற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகின்ற எச்சரிக்கை மொழி இந்த இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற, அதாவது இஸ்ரேல் மக்கள் வாழுகிற இந்த எருசலேமுக்கும் சொல்லப்படுகிறது. சரி, பாபிலோனுடைய அழிவை பற்றியும் எருசலேமுடைய அழிவை பற்றியும் சொல்லுகிறார். நாம பல நேரங்களில் இந்த பாபிலோனாகவும் இருக்கிறோம், இந்த இஸ்ரேலாகவும் இருக்கிறோம், அதாவது எருசலேமாகவும் இருக்கிறோம். இந்த ரெண்டு மனநிலையும் நமக்குள் வருகிற பொழுது ஆண்டவர் வருகின்ற அந்த இறுதி மாட்சியை இறுதியில் வாசிக்கிறோம் அளவு அந்த நட்சத்தினுடைய இறுதி வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. மீட்பு நெருங்கிதான் வருகிறது. மீட்பு நெருங்கி வருகிற பொழுது நாம் தலை நிமிர்ந்து நிற்பதும் அல்லது தலை குனிந்து நிற்பதும் நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடை பொறுத்ததாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், வருகின்ற மீட்பை கண்டுகொள்ள, மீட்பரை சொந்தமாக்கி கொள்ள நாம் மீட்பை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். குறிக்க சொல்கிறவர் என்று சொன்னால், மீட்பை கண்டுகொள்ள மீட்பரை கண்டடைவோம். அதுதான் இன்றைய நாளிலே நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கு. பிரியமானவர்கள், நமக்குள் இருக்கிற பாபிலோனியத்தனம் என்ன, நமக்குள் இருக்கிற இந்த எருசலேம் மக்களிடமிருந்த மனநிலை என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். பல காரணங்கள் இருக்கிறது. எனக்கு மனநிலையில் இப்போது நான் சிந்திக்கிற பொழுது, இந்த விவிலியத்தின் அடிப்படையில் தியானிக்கிற பொழுது எனக்கு கிடைத்த இரண்டு செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதல் செய்தி, நம்மிடம் இருக்கிற பேராசை. நம்மிடம் இருக்கிற பேராசை நம்மை பல நேரங்களில் பாபிலோனிய மனநிலையில் வாழ வைக்கிறது, இந்த எருசலேமினுடைய மனநிலையில் வாழ வைக்கிறது. விவிலியம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, சீராக்கின் ஞான நூல் 14:14 அதிகாரத்தில் 2 வசனம், பேராசை கொண்டவர் உள்ளத்தில் நிறைவு குடிகொள்வது இல்லை. பேராசை கொண்டவருடைய உள்ளத்தில் நிறைவு குடிகொள்வதே இல்லை. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உறவு ரீதியாக இருக்கிற பிரிதல் அல்லது நாடு நாடோடு இருக்கிற சண்டையில் பிரிந்து போயிருக்கிற தன்மை அல்லது இந்த கண்டங்கள் ரீதியாக கூட இன்றைக்கு மனிதர்கள் பிரிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அது எல்லாற்றுக்கும் காரணம் தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்த வேண்டும் அல்லது என்னுடைய குடும்பத்தினுடைய தன்மையை உயர்த்த வேண்டும் அல்லது என்னுடைய நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கிற ஆசை பேராசையாக மாறுவதுதான் காரணமாக இருக்கிறது. 4 நிலையாக பார்த்துக்கொள்ளலாம். ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்று சொன்னால், முதலில் அடிப்படையான தேவைகள் என்று ஒன்று இருக்கிறது. அந்த அடிப்படை தேவை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கிடந்த பொழுது அது தேவையாக நாம் பார்க்க முடியும். 3வது ஆசையாக வருகிறது. 4வது பேராசையாக உருவகம் எடுக்கிறது. அடிப்படை தேவை, தேவை, ஆசை, பேராசை. அடிப்படை தேவை யாருக்கும் கடவுள் மறுப்பு சொல்வதே இல்லை. அவருக்கே அடிப்படை தேவைகள் எல்லாம் தேவையாக இருந்தது. அதை பூர்த்தி செய்து கொள்ள உழைத்து உண்ண வேண்டும் என்று சொன்னவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அடிப்படை தேவை எல்லாருக்கும் தேவை. தேவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான். ஆசை அரைமனதா ஏற்றுக்கொள்ளலாம். பேராசை இந்த சமூகத்திற்கு தேவையில்லாத ஒன்று. ஆண்டவர் பல இடங்களில் இந்த பேராசையை குறித்த வெறுப்புத்தன்மை, அதை கண்டிக்கக்கூடிய தன்மையை வெளிப்படுத்துவதை பார்க்க முடியும். எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விவிலிய கதாபாத்திரம் எதுவென்று சொன்னால், பவுலடியாரை நான் மிகவும் நேசிப்பேன். ஏனென்று சொன்னால், அவர் அறிவார்ந்த ஒரு மனிதர், அறிவையெல்லாம் விட்டுவிட்டு வந்தார். தனக்கு இருந்த அந்த கமாலியனுடைய அறிவை வந்து பெரிய அளவில் ஆண்டவருக்காக விட்டுக்கொண்டு வந்தார் அப்படின்றதெல்லாம் பின்பக்கம் வைத்தாலும் கூட, இந்த பிலிப்பியர்களை திருமுகத்தில் 4வது அதிகாரத்தில் இருக்கிற 11வது வசனம் என்னை மிகவும் கவர்ந்த ஒரு வசனம். அதில் பவுலடியார் சொல்லுவார், எந்த நிலையிலும் மன நிறைவோடு இருக்க நான் கற்றுக்கொண்டுள்ளேன். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். எந்த நிலையிலும் நான் மனநிறைவோடு இருக்க நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த மனநிறைவு எப்போது மனிதனுக்கு இல்லை என்று சொல்கிறோமோ அப்பொழுதுதான் பேராசை குடிகொள்கிறது. இந்த மனநிறைவு எப்போது நமக்குள் வரும் என்று சொன்னால், என்னை படைத்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை கரம் பிடித்து காக்கக்கூடிய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், தாயின் கருவில் நான் உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டேன் என்று சொன்ன ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் வாக்கு தத்தத்தின் தேவன் என்பதை நாம் எப்போது உள்வாங்குகிறோமோ அப்போதுதான் எந்த நிலையிலும் என்னால் நிறைவோடு வாழ முடியும் என்று பவுலடியார் சொன்ன அந்த மனநிலை நமக்கு எப்போதும் சொந்தமாக முடியும். இதே வேளையில் திமோத்தியர்களை முதல் திருமுகம் பவுலடியார் இந்த 6வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தில் சொல்லுவார், உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மனநிறைவு கொள்வோம். உணவும் உடையும் இருந்தாலே போதும், அவற்றில் நாம் மனநிறைவு கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். யதார்த்தத்தில் பார்க்கிற பொழுது கேட்பதற்கு எளிதாக இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை என்று, ஆனால் நடைமுறையில் மிக மிக ஒரு சிக்கலான ஒரு சூழலைத்தான் நாம் இன்று பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்காக நான் சம்பாதிக்கிறேன், ஒரு மனிதனாக பிறக்கிறவர் அவர் அவருக்காக சம்பாதிக்கணும் வேண்டும் என்று தான் சொல்கிறோம், இல்லை என்று இல்லை. ஆனால் ஒரு மனிதர் அவர் அவருடைய பிள்ளைக்காக சம்பாதிக்கிறார், அதே மனிதர் பேரப்பிள்ளைக்காக சம்பாதிக்கிறார், அதே மனிதர் பிள்ளை பேரப்பிள்ளை கொள்ளு பேரப்பிள்ளை, இப்படி தலைமுறை தாண்டி சம்பாதித்து வைக்கிறார்கள். தலைமுறை தாண்டி சொத்தை சேர்த்து வைக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கான இடங்களை சேர்த்து வைக்க வேண்டும், பொருளை சேர்த்து வைக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடுதான் ஒரு விதத்தில் பேராசையாக மாற்று உருவெடுத்து விஸ்வரூபமாய் அவர்களுக்கு முன்பாக நிற்கிறது. அன்பு பெற்றோர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நாம் சொத்தை சேர்த்து வைக்கிறோம், கல்வியை சேர்த்து வைக்கிறோம், பொருளை சேர்த்து வைக்கிறோம், பெயரை கூட சேர்த்து வைக்கிறோம். ஒரு காரியத்தை நாம் சேர்த்து வைக்க தவறிவிடுகிறோம், புண்ணியத்தை சேர்த்து வைக்க தவறிவிடுகிறோம். புண்ணியத்தை பிள்ளைகளுக்காக சேர்த்து வைங்க. நீங்கள் நடைமுறையெல்லாம் பல நேரங்களில் நம்ம கூட கேள்விப்படுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பயணத்தில் போயிட்டு இருந்தேன், நான் போன பஸ்ஸில் கிட்டத்தட்ட 40 பேர் போயிருந்தோம், 4 பேர் செத்து போனாங்க, ஆண்டவர் என்னை அற்புதமாக என்னை காப்பாற்றிட்டார். நான் வாட்டில் பயணம் பண்ணி போய்கொண்டே இருந்தேன். எதார்த்தமாக ஒரு வண்டி எது தாப்பில் வந்துச்சு, யாரோ என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, நான் திரும்பி பார்த்தேன், நான் தப்பிட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த இன்னொரு மனிதர் அடிபட்டு இறந்து போனேன். நம்ம சொல்லுவோம், நான் அனுபவத்தில் கேட்டிருப்போம், இதெல்லாம் எப்படி நடக்குது, இதெல்லாம் எப்படி நடக்குது. நம்ம அப்பாக்கள் பண்ண அம்மாக்கள் பண்ண புண்ணியம் நம்மளை வந்து சேருது, நம்ம தாத்தாக்கள் பண்ண புண்ணியம் பாட்டிகள் பண்ண புண்ணியம் நம்மளை வந்து சேருது. இந்த காலத்தில் வாழுகிற நான் செய்கிற ஒரு புண்ணியம், பேராசை தவிர்த்து பொதுநல சிந்தனையோடு வாழ்ந்து நான் செய்கிற எல்லா புண்ணியங்களும் எனக்கே கிடைக்கும் என்பது நிச்சயமே அல்ல. அது கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டிய அவசியமும் அல்ல. நாம் செய்த புண்ணியங்கள் நமக்கு கிடைக்காது. ஏசாண்டவர் எவ்வளவோ புண்ணியங்கள் செஞ்சார், அவராக அனுபவிச்சுட்டு போனார். அவர் ஒன்றுமே அனுபவிக்கலையே. அவர் செஞ்ச புண்ணியத்துக்கெல்லாம் நாமெல்லாம் சேர்ந்து கொடுத்தோம் ஒரு அருமையான பேர். என்ன பேர் கொடுத்தோம்? அவருக்கு சிலுவையில் ஒரு மரணத்தை கொடுத்து, முள்முடியை கொடுத்து, அவரை பெருந்தினிக்காரன் என்று பெயர் பட்டம் பட்டி கொடுத்தோம். அவர் தேவையற்றா மனிதர்களோடு உறவு கொள்கிறார் என்றெல்லாம் நாம் அவருக்கு தவறான பல பெயர்களை இட்டுக்கட்டி தான் சொன்னோம். அவ்வளோ புண்ணியங்களை செஞ்சு வச்சுட்டு போனார். அவர் செஞ்ச புண்ணியம் 2000 வருஷமாக நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இனி வரப்போகிற தலைமுறைகள் அதை அனுபவிக்கத்தான் போகிறது. அப்படின்னு சொன்னால் தான் செய்த புண்ணியத்திற்கான பலனை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்காமல், கைமாறு கருதாமல் நாம் நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ரெண்டு நிகழ்வுகளையுமே அப்பாக்களும் ஒரு தலைமுறைக்கு முன்பாக சொத்து சேர்த்து வைத்தோம், அது இந்த பிள்ளைக்கு இந்த நேரத்தில் காப்பாற்றலை. ரெண்டு தலைமுறைக்கு முன்பாக செய்து வைத்த புண்ணிய காரியங்கள் இந்த பிள்ளையோட உயிரை காப்பாற்றியிருக்கிறது. அன்பு பெற்றோர்களே, அருமை பிள்ளைகளே, நாம் இதை உள்வாங்க வேண்டும். பேராசை தவிர்த்து ஆண்டவர் பொதுநல சிந்தனையோடு வாழ்ந்ததுடைய அந்த புண்ணியத்தை நாம் இன்று வரை அனுபவிக்கிறோம் என்று சொன்னால், நாமும் அப்பேற்பட்ட மனநிலை கொள்கிற பொழுது இன்னும் பல தலைமுறைகள் கடந்தாலும் இந்த கிறிஸ்தவம் தன்னுடைய சாரத்தை இழக்காமல் எப்போதும் நடுநிலைத்தன்மையோடு இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். எசாய புத்தகம் 57:17 இப்படி சொல்கிறது, பேராசை என்னும் தீமையை முன்னிட்டு நான் இஸ்ரேல் மீது சினம் அடைந்து அவனை சாகடித்து நுறுக்குவேன், சீற்றம் கொண்டு அவனை மாறு இடத்திற்கு அழைத்து செல்வேன் என்று சொல்லுகிறேன். அன்புக்குரியவர்களே, இதை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இன்றைக்கி நம்முடைய மனநிலை இப்படி தான் பல நேரங்கள் இருக்குது. யதார்த்தமாக ஒரு நிகழ்வு சொல்லுவாங்க, ஒரு கற்பனையாக கூட நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு முறை ரெண்டு நண்பர்கள் பேசிக்கிட்டாங்களாம். ஒரு நண்பர் வெளிநாட்டிலேருந்து ரொம்ப நாள் கழித்து ஊருக்கு வர்றார். அவர் நிறைய காசு பணம்னா வீட்டுக்கார அம்மாவுக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த அம்மா காசு பணத்தெல்லாம் போட்டு சேர்த்துக்கு போட்டு என்ன பண்ணிடுது, அது அங்கனங்கனா இடத்த வாங்கி வாங்கி போட்டு வச்சுருக்கு. அப்போ வெளிநாட்டிலேருந்து வந்த நண்பர் உள்நாட்டில் இருக்கிற நண்பரை கூட்டிகிட்டு போய் காமிச்சாரா, வாங்க நண்பா அப்படின்னு கூப்பிட்டு பார், அது நான் வெளிநாட்டில் இருக்கும் போது வாங்கி போட்ட இடம், அங்கே ஒரு 4 ஏக்கர் கிடக்கு. இந்த பக்கம் இங்கே கிழக்க பார், இங்கே ஒரு 3 ஏக்கர் கிடக்கு, அது நம்ம வாங்கினதை. வடக்கு பார், இது நம்ம வாங்கினதை. அந்த மெயின் ரோட்டில் பார், அதுவும் நம்ம வாங்கி போட்ட இடம் தான், எல்லாம் நம்மளுடைய இடம் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லி போட்டிருந்தா சொல்லிட்டு இருந்தாராம். அதை நான் வாங்கி போட்டிருக்கேன், இதை வாங்கி போட்டிருக்கேன், அதை வாங்கி போட்டிருக்கேன், எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாராம். அவங்க ரெண்டு பேரும் பூமியில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த பூமி அதுக்குள்ளேயே நினச்சிக்கிருச்சான், சொல்லலை, அதுவாக நினச்சிக்கிச்சு, வாயா இருக்குது பூமி பேசுறதுக்கு. அவன் சொல்கிற மாதிரி அவன் வடக்க வாங்கி போட்டிருக்கான், தெற்க வாங்கி போட்டிருக்கான், கிழக்க வாங்கி போட்டிருக்கான், மெயின் ரோட்டில் வாங்கி போட்டிருக்கான். நானும் நிறையா தான் வாங்கி போட்டிருக்கேன். அவங்க தாத்தனுக்கு தாத்தனை நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், அவங்க தாத்தனையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், இவங்க அப்பனையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், இவனையும் நான் தான் வாங்கி போட போகிறேன், இவன் பிள்ளையும் நான் தான் வாங்கி போட போகிறேன் அப்படின்னு சொன்னிச்சான். பிரியமானவர்களே, இயற்கைக்கு முன்பாக நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லா இயற்கை சீற்றங்கள் நமக்கு சொல்லித்தருகிற செய்தி தான். பேராசை கொண்டு இன்றைக்கு நம்ம இயற்கையை அழிக்கிறோம், இயற்கையை சுரண்டுகிறோம். எல்லாற்றினுடைய பலனையும் கடைசி நாம் தான் அனுபவிக்க போகிறோம். இந்த உலகத்திலே மிகப்பெரிய விலங்கு எதுவென்று சொன்னால் டைனோசர் நினைப்போம், அதனால இல்லை, உலகத்திலே மிகப்பெரிய விலங்கு மண்ணுக்குள்ளே இருக்கிற வைரஸும் பாக்டீரியாவும் தான். கடைசி நாம் அதற்குத்தான் இரையாக போகிறோம். இதை மட்டும் மனதில் வைத்து கொண்டோம் என்று சொன்னால் பேராசை என்பது நம்மை விட்டு அகன்று போகும். முதல் கருத்து, ஆண்டவரை அந்த மீட்பை நாம் கண்டுகொள்ள நமக்குள் இருக்கிற தடையாக இருக்கிற முதல் பாபிலோனியத்தனம் நம்முடைய பேராசை. இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு பாபிலோனியத்தனம் அல்லது இந்த இருசிலை மக்களுடைய மனநிலையாக எதை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால் தற்பெருமை, தன்னை குறித்து பெருமையாக பேசிக்கொள்வது. ஏசாண்டவர் எங்கேயுமே ஒரு இடத்துல கூட தன்னை பற்றி ஒரு பெருமையாக பேசினதே இல்லை. ஒரு இடத்துல கூட அந்த மனுஷன் தன்னை பற்றி பெருமையாக பேசினதே இல்லை. நீதிமொழிகள் 1:13 மிக அருமையாக சொல்கிறது, சிறுமதியோரின் தற்பெருமை அவர்களை அழித்துவிடும். நீதிமொழிகள் 1:3 சொல்கிறது, சிறுமதியோரின் தற்பெருமை அவர்களை அழித்துவிடும். அருமையான ஒரு இறைவார்த்தை இல்லைங்களா. கோலியாத் அழிந்து போனதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன? அவனுக்கு நல்ல உடல் வலிமை இருந்துச்சு, ஒத்துக்கிறோம், நல்லா தான் இருந்தான். அவன் பல பேரை வென்றிருக்கிறான், ஒத்துக்கிறோம், நல்லா தான் இருந்தான். பிலிஸ்திய படையினுடைய தலைவனாக இருந்தான். வாய மூடிட்டு சும்மா இருந்தான் அவன் பேர் இன்னைக்கு வர நல்லா இருந்திருக்கும். சும்மா இருக்கிறவனை சுரண்டி பார்த்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கூட்டத்தில் என்னை வெல்லக்கூடிய எவனாவது இருக்கிறானா வெளியில் வாடா அப்படின்னு சொல்லுகிற பொழுதுதான் தாவீது அந்த இடத்துல பிறப்பெடுக்கிறான். தற்பெருமையால் அழிந்து போகிறான், தற்பெருமையால் அழிந்து போகிறான். ஆண்டவர் பல இடங்களில் ரொம்ப தெளிவாக மனிதர்கள் தற்பெருமை கொள்ளக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருப்பார். அப்பேற்பட்ட ஒரு வசனம் நீங்கள் நீதி தலைவர்கள் 7வது அதிகாரத்தின் தொடக்கத்திலிருந்து நீங்கள் வாசி வந்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஒரு நரேஷன், ஒரு அருமையான ஒரு ஒரு கதை போல ஒரு நிகழ்வு இருக்கும். கிதியோனுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லப்பட்டிருக்கும். கிதியோன் மக்களை திரட்டி கொண்டு வருவார். அமலிக்கிற்கு எதிராக வந்த போருக்கு சென்று கொண்டிருப்பார்கள். அப்போது ஆண்டவர் கிதியோனிடம் பார்த்து கேட்பார், இப்போது உன்னுடைய எத்தனை படைவீரர்கள் இருக்கிறார்கள் என்று கேட்கிற பொழுது சொல்வார், 30,000 பேர் இருக்கிறார்கள் என்று சொல்வான். 30,000 பேர் இருக்கிறார்களா? இந்த 30,000 பேரை கொண்டு நீர் அந்த எதிர்ப்படையை அழித்து விட்டீர் என்று சொன்னால் இந்த மக்கள் எல்லோரும் தன்னால் தான் இந்த படையை வெற்றி கொண்டோம் என்று பெருமை கொள்வார்கள். அது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கிதியோனிடம் சொல்வார், நீ போய் அந்த படைவீரர்கள் எல்லோரும் சொல், யாரெல்லாம் இந்த படையை விட்டு செல்ல விரும்புகிறீர்களோ செல்லுங்கள் என்று சொல்ல சொல்வார். பல பேர் போயிடுவாங்க. அது எத்தனை பேர் போவாங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் அந்த அடியை விட்டு போயிடுவாங்க. பயந்துருவாங்க, என்னத்தை இருந்தால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. போன பிறகு ஆண்டவர் கிதியோனை பார்த்து கேட்பா, இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க சொல் அப்படி என்று கேட்பார். அவர் சொல்லுவார், ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்களே அப்படி என்று சொல்வார். அப்படியா, நீ ஒரு காரியம் பண்ணு, அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போ, கூட்டிகிட்டு போய் அந்த நீரோடைய உரமாக நிற்க வச்சு அவங்கள தண்ணி குடிக்க சொல்லு அப்படின்வார். எதுக்கு ஆண்டவரேன்னு கேட்பார். நீ சொல்கிறத செய். அப்போ கிதியோன் எல்லாரையும் அழைத்து கொண்டு போவார், படைவீரர்களும் அழைத்து கொண்டு போய் சரி அந்த தண்ணீருக்கெல்லாம் தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்லுவார். தண்ணி குடிக்கும் போது கொஞ்சம் பேர் முட்டி போட்டு தண்ணி கொடுப்பாங்க, கொஞ்சம் பேர் நாய் போல் நக்கி தண்ணி குடிப்பாங்க. இப்போ நாய் போல் நக்கி தண்ணி குடித்தவங்க எத்தனை பேருன்னு பார்த்தா 300 பேர் குடிப்பாங்க. அப்போ மிச்சத்தெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும், எத்தனை பேர் மிச்சம், 9,700 பேர் என்ன செய்வாங்கன்னா மண்டி போட்டு அந்த தண்ணீரை குடிப்பாங்க. இப்போது கிதியோன் நினைப்பார், பரவாயில்ல 9,700 பேராவது இருக்கிறாங்களே, இவங்களை வச்சு அடிச்சு நோக்கி அள்ளிட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். ஆண்டவர் தெளிவாக சொல்லுவார், சார் எத்தனை பேர் இருக்காங்க, அது நக்கி குடித்தாலும் மாத்திரம் தனியாக நிப்பாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 300 பேரை எடுத்துக்கொள், அவன் மூலமாக உனக்கு வெற்றியை தருவேன், அப்போது தான் நீ பெருமை கொள்ள மாட்டா என்று ஆண்டவர் சொல்வார். அப்படி சொல்ல உடனே கிதியோனுக்கு மனசு அப்படியே பேதளிச்சு போயிடும். எப்படா நம்ம ஜெயிக்கிறதா வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பார். ஆண்டவர் சொல்வார், கிதியோனுடைய மனதினுடைய சஞ்சலம் எனக்கு புரிகிறது, நீ கவலை கொள்ளாதே, உனக்கு நான் நீ வெற்றி பெறுவாய் என்பதை இன்றைக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். இன்றைக்கு நீ உன்னோடு சேர்ந்து இன்னொரு படைவீரனை அழைத்து கொண்டு அந்த படை உன்னுடைய எதிர்ப்படை இருக்கிற ஏரியாவுக்கு அந்த பகுதிக்கு செல் என்று சொல்வார். அந்த பகுதிக்கு போவார், பூரா என்கிற ஒரு மற்றொரு படைவீரனை அழைத்து கொண்டு போவார். அப்போ ரெண்டு படைவீரர்கள் பேசிக்கொள்வார்கள், இதுபோல கிதியோன் என்கிற ஒருவனால் வந்து நாமெல்லாம் அழிக்கப்படுவது போல நேற்று நான் கனவு கண்டேன் என்று சொன்னவுடன் தான் கிதியோனுக்கு நம்பிக்கையே வரும். கடைசியில் கிதியோன் வெற்றி பெறுவார். தன்னுடைய 300 பேரை வைத்து கொண்டு காலாட்படை, தேர்ப்படை, குதிரைப்படை என்று எண்ணிலடங்காத படைகளை கொண்ட அந்த அமலேக்கிய படையை அடித்து ஒழித்து கிதியோன் வெற்றி பெறுவார். ஏன் 30,000 பேரை வச்சு ஏன் ஆண்டவர்களுக்கு வெற்றி கொடுக்கவில்லை என்று சொன்னால் பெருமை கூடிப்போயிரும், தற்பெருமை கூடிப்போயிரும். தற்பெருமை வந்து விட்டது என்று சொன்னால் தலக்கணம் வந்துருச்சு அப்படின்னா ஆண்டவரை அப்புறப்படுத்தி வைத்து விடுவார்கள் என்பதற்காக அந்த கருத்தை சொல்கிறார். திருப்பாடல்கள் 71வது அதிகாரத்தின் 8வது வசனம் சொல்கிறது, என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே, என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. என் அருமையான ஒரு இறைவார்த்தை, என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. அதை ஒட்டி இன்னொரு இறைவார்த்தை, அதையும் கூட நாம் சேர்ந்து சிந்திக்கலாம் நினைக்கிறேன். திருப்பாடல் 20:7 சொல்கிறது, சிலர் தேர்ப்படைகளில் சிலர் குதிரைப்படைகளிலும் பெருமை கொள்கின்றனர், நானோ என் ஆண்டவரின் பெயரில் எப்போதும் பெருமை கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, எவ்வளோ அருமையான ஒரு இறைவார்த்தை. இன்றைக்கி நாம் தனிப்பட்ட விதத்தில் நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நம்ம எதையெல்லாம் குறித்து பெருமைப்படுகிறோம். அவனுக்கு ஜாதி பெரிய பெருமையாக இருக்குது. இன்னைக்கு மானங்கட்ட ஜாதி தான் இந்த திருச்சபை இன்றைக்கு வரை அழித்து கொண்டு இருக்கிறோம். சிறுச்சபையோட மிகப்பெரிய சாபக்கேடு இந்த ஜாதிய உணர்வு தான். அதை நாம் ஒரு பெருமையாக நினைக்கிறோமே. ஆண்டவர் இந்த பாபிலோனுக்கு வந்த நிலமே நமக்கு வர வச்சுருவார், கட்டாயம் வர வைப்பார். நம்ம ஊர் பெருமை பேசிக்கிறோம், சில நாங்களும் அந்த ஊருக்காரங்களாக்கு இந்த ஊருக்காரங்களாக்கு ஆண்டவர் அந்த பெருமையெல்லாம் அழிச்சு விடுவார். நம்ம பரம்பரை பெருமையெல்லாம் நம்ம பேசுவோம், நாங்கள் இந்த வகையராக வாக்கம், நாங்கள் அந்த வகையராக வாக்கம் பேசிகிட்டே போ. நம்ம எல்லாருக்கும் ஒரே வகையராக, ஒரு வகையராகல தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். இயேசு ஒருத்தர் தான் நமக்கு தலைவர். அவருடைய அந்த மையத்திலிருந்து பிறந்த வேர்களும் சல்லி வேர்களும் தான் நாம். இந்த அடிப்படையான இந்த புரிதலே பல நேரங்களில் நமக்கு இருப்பதில்லை. இதை நாம் புரிந்து கொண்டால் மட்டுமே இந்த கிறிஸ்து தருகிற அந்த மீட்பை நம்மால் கண்டுகொள்ள முடியும். திருப்பாடல் 99:9 சொல்கிறது, உன் கடவுளாகி ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது திருமலையில் அவரை தொழுங்கள், ஏனெனில் அவர் ஒருவரே தூயவர். ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளிக்கு வருகிற பொழுது தூயவர் மூளையின் தேவனாகிய ஆண்டவர் நல்லா பாருங்க, அருமையாக சொல்லுகிறார். ஒரு சில ஜபங்கள்லாம் திருப்பள்ளியில் நமக்கு மனப்பாடமாக சொல்லி அது என்னமோ நமக்கு கிளிப்பில் சொல்கிற மாதிரி சொல்லி பழகி போச்சு. ஆர்ன் அடித்தோம்னா எப்படி சத்தம் வருதோ, அது மாதிரி காலிங் பெல் அடித்தா உடனே ஒரே சத்தம் எப்பயும் வருதோ, அதே போல் நமக்கு வழக்கமாக சொல்லி சொல்லி போனதுனால இந்த தூயவர்ன்ற வார்த்தையுடைய அர்த்தமே தெரியாமல் போயிடுச்சு. இந்த உலகத்திலேயே தூயவர் அவர் ஒருவர் மட்டும்தான். அந்த தூயவரை நாம் தமதாக்கி கொள்ள வேண்டும், அல்லது அந்த தூயவருக்கு அருகில் நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் மட்டுமே இந்த மீட்பு நமக்கு கைமல் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றாக மாறும். இறுதியாக ரோமேயர்களின் திருமுகம் 8வது அதிகாரத்தினுடைய 13வது வசனம், இதை நாம் நிறைவு வசனமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று கூட நான் நினைக்கிறேன். அருமையான வசனம், சாகத்தான் போகிறீர்கள், எல்லோரும் சாகத்தான் போகிறோம், ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீய செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். எல்லோரும் சாகத்தான் போகிறோம், தூய ஆவியின் துணையால் உடலின் தீய செயல்களை சாகடித்தால் நாம் வாழ்வோம். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். சரி, அப்போ நாம் எல்லாம் கடவுளுடைய ஆவியால் இயக்கப்பட வேண்டும், அல்லது ஆவி நமக்குள் வந்து செயல்பட வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் கூட இந்த தற்பெருமையும் ஆசையும் நம் வீட்டை அகல்கிற பொழுது மீட்பை நாம் கண்டுகொள்ள முடியும். இந்த பாபிலோனியத்தனத்தையும் நம்மிடம் இருக்கிற அந்த எருசலேம் தனத்தையும் நாம் விட்டுவிட்டு ஆண்டவரை கண்டுகொள்ள நம்மிடம் இருக்கிற தேவையற்ற காரியங்கள் இது ரெண்டு தான் சொல்ல முடியும். இதை ஒட்டி எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது, இவற்றையெல்லாம் நாம் தனிப்பட்ட விதத்திலே தனி ஜபத்திலே இந்த நாள் முழுவதும் நீங்கள் தியானித்து ஆண்டுடைய வார்த்தையோடு பயணிக்க இந்த நாளில் நமக்கு ஆண்டவர் அழைப்பு தந்திருக்கிறார். அழைப்பை ஏற்போம், அவரை தனதாக்குவோம். இயேசுவின் நாமம் எல்லாலும் நமக்கு துணை நிற்கட்டும். ஆமென். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளை நாம் எல்லோருமாக சேர்ந்து